அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கங்களுடன் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் நான் சரவணமுத்து காளிதாசன், மது விவேகானந்தா தமிழ் மகாவித்தியாலயம். மாணவர்களே, இன்றைய தினம் தரம் 11 தர மாணவர்களுக்கான இலக்கண பகுதியை நாங்கள் கற்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் கற்க இருக்கின்ற பகுதிகளாவன முதன்நிலை எழுத்துக்கள், இறுதிநிலை எழுத்துக்கள், இடைநிலைமை மயக்கம், அடைமொழிகள், வேற்றுமைகள் என்ற அடிப்படையில் எங்களுடைய சிகற்பாடுகள் அமையும். நேரத்தை கருத்திற்கொண்டு நாங்கள் சிகற்பாடுகளை மேற்கொள்வோம். விடுபட்ட சில பகுதிகள் இருப்பின் அதனை இனி தொடர்ந்து வரும் வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். மாணவர்களை, முதலாவதாக இந்த முதல்நிலை எழுத்துக்கள் பற்றி நாங்கள் பார்ப்போம். முதல்நிலை எழுத்துக்கள் என்றால் என்ன? நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களை தான் பிள்ளைகள் முதல்நிலை எழுத்துக்கள் என்று கூறுவார்கள். உதாரணமாக அம்மா என்று நான் சொல்லுகின்ற பொழுது இங்கு அ ஒரு சொல்லில் அல்லது ஒரு மொழியில் முதலாவதாக பயின்று வருகிறது. அதனால் அ என்பது ஒரு முதல்நிலை எழுத்து. தம்பி என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அத நாங்கள் முதலாவது இருக்கின்ற த என்பது ஒரு உயிர்மை. அப்ப கூட்டல் அ இரண்டும் சேர்ந்தால் தான் தே வருகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் இங்கு முதலாவதாக இருப்பது இத் என்கின்ற ஒருமை எழுத்து. ஆகவே பிள்ளைகளே, முதல்நிலை எழுத்து என்பது ஒரு உயிரெழுத்தாக வரலாம், ஒரு மெய்யெழுத்து முதல்நிலை எழுத்துக்களாக வரலாம். ஆகவே அடிப்படையில் ஒன்றை விளங்குவோம். ஒரு மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களை தான் முதல்நிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் கூறுவோம். அதன் அடிப்படையில் இந்த முதல்நிலை எழுத்துக்களை பிரதானமாக இரண்டு வகையாக நாங்கள் வகைப்படுத்துவோம். ஒன்று உயிர் முதல்நிலை எழுத்து, இரண்டு மெய் முதல்நிலை எழுத்து. சரி மாணவர்களே, உயிர் முதல்நிலை எழுத்து என்று சொல்லுகின்ற பொழுது 12 உயிரெழுத்துக்களும் ஒரு மொழிக்கு முதலில் வருவதை தான் உயிர் முதல்நிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் கூறுவோம். ஆகவே சொல்லாக்கத்தின் போது 12 உயிரெழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வருகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த 12 உயிரெழுத்துக்களும் நாங்கள் ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது, அந்த சொல்லுக்கு மொழி என்றும் சொல்லுவார்கள், ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது அல்லது ஒரு மொழியில் எங்களுடைய தமிழ் மொழியில் முதலில் வருவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக அன்னை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அ முதலாவதாக வருகிறது. ஆடு, அங்கு ஆ வருகிறது. இலை, இ வருகிறது. ஈட்டி, இங்கு இ என்பது முதலாவதாக வருகிறது. உலகம் என்பதில் உ வருகிறது. ஊஞ்சல், அதில் உ. எருது என்பதில் ஏ. ஏடி என்பதில் ஏ. ஐயம் என்பதில் ஐ. ஒன்பது என்ற சொல்லில் ஓ வருகிறது. ஓசை என்பதில் ஓ வருகிறது. ஔடதம் என்பதில் ஔகாரம் மொழிக்கு முதலாவதாக வருகிறது. ஆகவே மாணவர்களே, ஆக உயிர் முதல்நிலை எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் 12 உயிரெழுத்துக்களும் எங்களுடைய மொழிக்கு அல்லது எங்களுடைய சொல்லாக்கத்தில் முதலாவதாக வருவதை நாங்கள் பார்த்தோம். அடுத்து இரண்டாவது வகைக்குள் போவோம், மெய் முதல்நிலை எழுத்துக்கள். ஆக மெய்யெழுத்துக்கள் ஒரு மொழிக்கு முதலில் வருவதுதான் மெய் முதல்நிலை எழுத்துக்கள் என்று சொல்வோம். மெய்யெழுத்துக்கள் தனித்து என்றுமே இயங்காது, அவைகள் உயிரெழுத்துக்களோடு சேர்ந்துதான் பிள்ளைகள் ஒரு மொழிக்கு முதலில் வருகிறது. நான் ஏழவே குறிப்பிட்டது போல தம்பி என்று சொன்னேன், நான் வேறு உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்றேன். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப காகம் என்று நாங்கள் ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால், ஆகவே முதலாவது இருக்கின்ற கா எப்படி தோன்றியது? இக் கூட்டல் ஆ, இது ரெண்டும் சேர்ந்தா தான் கா வருகிறது. ஆகவே இங்கு முதலாவதாக இருப்பது என்ன? இக் என்கின்ற மெய். ஆகவே இந்த மெய்யெழுத்துக்கள் ஒரு மொழிக்கு முதலில் வருவதுதான் மெய் முதல்நிலை எழுத்துக்கள் என்று சொல்வோம். இது தனித்து வராது, உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மையாகத்தான் வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக எங்களுக்கு மெய் எழுத்துக்கள் தெரியும், 18 மெய் எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 18 மெய் எழுத்துக்களும் எங்களுடைய மொழிக்கு முதலில் வருமா என்று பார்த்தால் அவைகள் 18 வராது, அவற்றில் சில மெய்கள் தான் வருகிறது. ஆகவே நான் சொல்வதை நீங்கள் தெளிவாக விளங்கி குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப முதலாவதாக நாங்கள் அந்த மெய் எழுத்துக்களுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் இதை பார்ப்போம். முதலாவதாக கசடத்தப்பெற வள்ளினமைகள் இருக்கிறது. ஆக இந்த 6 வள்ளினமைகளில் எது முதல் நிலை எழுத்துக்களாக வரும் என்று பார்த்தால் இதில் டகரம் மற்றது ரகரம் என்ற இரண்டு மெய்களை தவிர க ச த அப்ப என்ற நாலு மெய்யெழுத்துக்கள் மாத்திரம்தான் சொல்லுக்கு முதல்ல வருகிறது. ஆக மாணவர்களை ஒன்றை விளங்குவோம். இந்த கசத்தப்ப என்ற நாலு மெய்யெழுத்துக்களும் பனிரெண்டு உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு முதலாக வரும் என்று சொல்வார்கள். உதாரணமாக நாங்கள் ககரத்துக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், கன்று, காடு, கிளி, கீரை, குயில், கூடை, கெடு, கேடு, கைகள், கொக்கு, கோவில், கௌமாரம். இப்படி நாங்கள் பார்க்கும் போது பன்னிரண்டு உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து இந்த ககரம் இக் என்கிறமை ஒரு முதலாவதாக வந்ததை பார்த்தோம். இதே போல சகரம் வரும், அதே போல பகரம், தகரம், இந்த நாலு எழுத்துக்களும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வரும். ஆகவே நீங்கள் பயிற்சிக்காக அவைகள் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வருவதை நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்ப சகரத்துக்கு உதாரணமாக சொல்லப்போன சட்டி, அதே போல எங்களுக்கு சாட்டை, சிலை, சீப்பு என்று சொல்லலாம். தம்பி, தாகம், திசை, தீ போன்ற சொற்களை இந்த தகரத்துக்கும் சொல்லலாம். அதே போல பட்டு, பாட்டு, பிழை, பீடு என்ற எழுத்துக்களை நாங்கள் பகரத்துக்கும் நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். இப்படி இந்த வள்ளினமைகளில் கசடத்தப்பறை நாங்கள் அப்ப கசடத்தப்பறை என்ற வள்ளினமைகளில் அந்த ர மட்டது ட ஆகிய இரண்டு மெய்களை தவிர ஏனைய நாலு எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வருகிறது. ஆகவே இங்கு நாலு மெய்கள் மொழிக்கு முதலில் வருவதை நாங்கள் பார்த்தோம். அதே போல ஞன நமன என்ற மெல்லின மெய்களை எங்களுக்கு முதலாவதாக வருகின்ற மெய் எதென்று பார்த்தால் இங் என்கின்ற மெய் வராது. அதே போல டன்னகரமாக இருக்கின்ற மூன்று சுழி நானா என்பதும் வராது. ரன்னகரம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு சுழி நகரமும் மொழிக்கு முதலில் வராது. ஆகவே அங்கு நகரமை வரும், அதே போல மகரமை வரும், நகரமை பந்தில் வருகின்றது இந்த அந்த நகரமை மொழிக்கு முதலாவதாக வரும். இதில் இந்தன்னா இம்மண்ணா இரண்டும் பனிரெண்டு உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வரும். நாங்கள் எடுமாறாக சில உதாரணங்களை பார்ப்போம். பாருங்கோ, நன்று, நாய், நிலம், நீளம் போன்ற சொற்களை இந்த நகரத்துக்கு நாங்கள் சொல்லலாம். அதே போல மகரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா மண், மாடு, மிகை, மீசை போன்ற சொற்களை நாங்கள் இந்த மகரத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். அதே போல நகரமைக்கு நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் ஞமளி, ஞாயிறு, நிமிரு போன்ற சொற்களை இந்த நகரத்துக்கு சொல்லலாம். ஆகவே இந்த மெல்லின எழுத்துக்களில் நகரம், நகரம், மகரம் ஆகிய மூன்று எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கோ. ஏனைய எழுத்துக்கள் வராது. அதே போல அடுத்து எடுத்து பார்த்தால் ஜரளவளல என்ற இடைநமை இருக்கிறது. இதில் இருக்கின்ற ஆறுமை எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வருமா என்று பார்த்தால் அது ஆறும் வராது. இங்கு ய மற்றது வ இந்த இரண்டு எழுத்துக்கள் மாத்திரம்தான் மொழிக்கு முதலில் வரும். ஏனைய எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது. உதாரணமாக யகரத்தை எடுத்துக்கொண்டால் எண்ணல் என்று நாங்கள் சொல்லலாம். அதே போல யமன் என்றும் நாங்கள் சொல்லலாம். யுகம் என்பதும் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அங்கு யகரம் மொழிக்கு முதலில் வருகிறது. அதே போல நாங்கள் வகரத்தை எடுத்துக்கொண்டால் வட்டம், வானம், விளை, வீணை போன்ற சொற்களை சொல்லுகின்ற பொழுது மொழிக்கு முதலில் வருகிறது. ஆக மாணவர்களே, எங்களுடைய மெய் முதல்நிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கசத்தப்ப என்ற நாலு மெய்களும், அதே போல ஞ ந ம என்ற மூன்று மெய்கள், அதே போல ய வ என்ற இரண்டு மெய்களோடு சேர்க்கின்ற பொழுது மொத்தமாக ஒன்பது மெய்யெழுத்துக்கள் எங்களுடைய மொழிக்கு முதலில் வரும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் ஒரு சிறப்பான ஒரு விடயம் இருக்கு பிள்ளைகள். இந்த மொழிக்கு முதலில் வராதென்று கருதப்பட்ட சில மெய்கள், சில மெய்கள் மொழிக்கு முதலில் தற்காலத்தில் வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நாலு எழுத்துக்களை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். உதாரணமாக தகரம் இட்டன்னா, அதே போல ரகரம், சரிதானே, ஆடொளியான அந்த ரகரம், மற்றது வேர், வேர் என்பதில் வருகின்ற அந்த ரகரம், மற்றது லகரம், பல் என்ற சொல்லை சொல்லுகின்ற போல அதில் வருகின்ற அந்த லகரம், இவைகள் நாடும் வேற்றுமொழி அல்லது பிறமொழி இடங்களினுடைய பெயரோ அல்லது சில பொருளினுடைய பெயரையோ சொல் நபர்களினுடைய பெயர்களையோ சொல்லுகின்ற பொழுது இவைகள் என்ன செய்து மொழிக்கு முதலில் வருவதை நாங்கள் பார்க்கலாம். உண்டை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் தான் இவைகள். ஆனால் தற்காலத்தில் அந்த பிறமொழி சொல்லாக்கத்தின் போது வருகிறது என்பதை மட்டும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு மொழிக்கு முதலில் வருகின்ற 9 மெய்கள் உங்களுடைய நினைவில் இருப்பதோடு இவைகள் பிறமொழி சொல்லாக்கத்தின் போது வருகிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ளணும். உதாரணமாக தகரத்தை பார்ப்போமே, அப்ப தகரம் பட்டத்தில் வருகின்றதே தகரம் அதுதான். அது பாருங்கோ, டமாரம் என்று சொல்றோம், டவுன் டவுசர் டாக்டர் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் பிறமொழி சொற்கள். இச்சந்தர்ப்பத்தில் இவைகள் மொழிக்கு முதலில் வருகிறது. அதே போல ரகரம் ஆடொலியான அந்த ரகரம் எப்படி வருகிறது, ரப்பர் ரம்புட்டான் ரேடியோ போன்ற சொற்களை சொல்லுகின்ற பொழுது இவைகள் மொழிக்கு முதலில் பயந்து வருவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல ரகரம் அந்த வேர் என்பதில் வருகின்றதே அந்த ரகரம் பாருங்கோ, ரயர் ராகம் என்ற சொற்களை சொல்லுகின்ற பொழுது இவைகள் மொழிக்கு முதலில் வருகிறது. உங்களுக்கு சந்தேகம் தோன்றா, ராகம் என்பது தமிழ் மொழி சொல்லா? இல்லை, ராகம் என்பது தமிழ் மொழி சொல்லல, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல லகரம் அந்த பள்ளியில் வருகின்ற லகரம், இது லட்டு அதே போல லொரி போன்ற பிறமொழி சொற்களை சொல்லுகின்ற பொழுது மொழிக்கு முதலில் நாங்கள் வருவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆக மாணவர்களை, இப்ப உயர் முதல்நிலை எழுத்துக்களை நாங்கள் பார்த்தோம், அதே போல மெய் முதல்நிலை எழுத்துக்களை பார்த்தோம். இதில் சிறப்பாக சில மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராதென்று கருதப்பட்ட சில மெய் எழுத்துக்கள் பிறமொழி சொற்களை சொல்லுகின்ற பொழுது மொழிக்கு முதலில் வருவதாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல மாணவர்களே, நாங்கள் அடுத்த தலைப்புக்குள்ள நாங்கள் போவோம். ஆக இது தொடர்பான ஒரு குறிப்புகளை நீங்கள் எடுத்து வைத்திருப்பது உங்களுக்கு சிறப்புடையதாக அமையும். அடுத்தது பிள்ளைகள், இறுதிநிலை எழுத்துக்கள். இறுதிநிலை எழுத்துக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்களை இறுதிநிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்வோம். இதிலையும் உயிர்மை ஆகிய இரண்டு எழுத்துக்கள் தான் சம்பந்தப்படுகிறது. இந்த இறுதிநிலை எழுத்துக்களை நாங்கள் என்ன செய்வோம், இரண்டு வகையாக வகைப்படுத்துவோம். ஒன்று உயிர் இறுதிநிலை எழுத்து, அதே போல இரண்டு மெய் இறுதிநிலை எழுத்துக்கள். உயிர் இறுதிநிலை எழுத்துக்கள் என்பதை நாங்கள் பார்க்க போறோம். அப்ப உயிர் இறுதிநிலை எழுத்துக்கள் சிறப்பு விதிகள் இருக்கிறது, கொஞ்சம் நினைவு வைத்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த உயிர் இறுதிநிலை எழுத்துக்களில் ஏ அதாவது எட்டு என்று சொல்லுகின்ற பொழுது வருகிறது ஏ, அந்த எகரத்தை தவிர ஏனைய 12 உயிர்களில் 11 உயிரெழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும். மொழிக்கு இறுதியில் வரும். உதாரணமாக மொழிக்கு இறுதியில் வருவதற்கு ஒரு உதாரணம், பல என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு மொழிக்கு முதலில் வருகிறது. கரிய என்று சொல்லுகின்ற பொழுது கடைசி எடுத்த பாருங்க, ஈ சக ஈ கூட்டல் மொழிக்கு இறுதியில் வருகிறது. அதே போல ஆ பாருங்கோ, பலா என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு ஆகார மொழிக்கு இறுதியில் வருகிறது. அதே போல சதி கரி என்று சொல்லுகின்ற பொழுது இகர மொழிக்கு இறுதியில் வருகிறது. தீ நீ என்று சொல்லுகின்ற பொழுது ஈகார மொழிக்கு இறுதியில் வருகிறது. பயறு சாக்கு என்று சொல்லுகின்ற பொழுது உ மொழிக்கு இறுதியில் வருகிறது. ஊ என்று சொல்லுகின்ற பொழுது பூ அதாவது பூ என்று சொல்லுகின்ற பொழுது மொழிக்கு இறுதியில் வருகிறது. நீயே என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஏகார மொழிக்கு இறுதியில் வருகிறது. பாவை ஆமை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு ஐகார மொழிக்கு இறுதியில் வருகிறது. நோ என்று சொல்லுகின்ற பொழுது ஒகரம் மொழிக்கு இறுதியில் வருகிறது. இந்த நோ என்பது துன்பம் என்ற ஒரு பொருளை குறிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கோ. அதே போல அவரோ கோ போன்ற சொற்களை சொல்லுகின்ற பொழுது ஓகாரம் மொழிக்கு இறுதியில் வருகிறது. கௌ வவ்வு போன்ற சொற்களில் அவுகாரம் மொழிக்கு இறுதியில் வருகிறது. ஆகவே மாணவர்களே, உயிர் இறுதிநிலை எழுத்துக்களை எகரம் தவிர்ந்த ஏனைய 11 மெய் எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வருகிறது. இதில் சிறப்பான சில குறிப்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த எகரம் என்பது பழங்காலத்தில் மொழிக்கு இறுதியில் வரவில்லை. இது தற்காலத்திலும் என்ன செய்யாது, மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. ஆனால் இந்த பழங்காலத்தில் மொழிக்கு இறுதியில் வந்த ஒகரம் அதே போல அவுகாரம் என்ற இரண்டு உயிரெழுத்துக்கள் தற்காலத்தில் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. ஆகவே இந்த விதியை தற்காலத்தோடு நாங்கள் பொருத்தி சொல்கின்ற பொழுது எகரம் ஒகரம் அவுகாரம் ஏ ஓ அவு தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் ஏனைய 9 எழுத்துக்களும் தற்கால வழக்கில் முழுக்கி இறுதியில் வருகிறது. இது மூன்றையும் தவிர ஏனைய ஒன்பது எழுத்துக்களும் தற்கால வழக்கில் முழுக்கி இறுதியில் வருகிறது. ஆனால் பழந்தமிழ் இலக்கணத்தோடு பழந்தமிழ் விதியோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அங்கு எகரம் மட்டும்தான் முழுக்கி இறுதியில் வரல, மற்ற எழுத்துக்கள் வந்தது அந்த உகரமோ அவுகாரமோ வந்ததுக்கான சான்று எங்களுக்கு இருந்தது. ஆனால் அவைகள் தற்காலத்தில் வருவதில்லை. ஆகவே மீண்டும் இறக்க நினைவுபடுத்திக் கொள்ளும் எகரம் தவிர்த்து ஏனைய பதினோரு மை எழுத்துக்கும் உயிரெழுத்துக்களும் முழுக்கி இறுதியில் வரும். தற்காலத்தில் எகரம் உகரம் அவுகாரம் இந்த மூன்றும் தவிர ஏனைய எழுத்துக்கள் முழுக்கி இறுதிகள் வரும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இதில் பிள்ளைகள் இந்த ஏகாரம் ஏ என்று சொல்வோம் அதுவும், மற்றது ஓகாரம் ஓ என்று சொல்வோம் அதுவும் இடைச்சொல்லாகத்தான் என்ன செய்யும், முழுக்கி இறுதிகள் வரும் என்ற குறிப்பையும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நல்லது பிள்ளைகளே. அடுத்து நாங்கள் மெய் இறுதிநிலை எழுத்துக்களை பார்ப்போம். இப்ப பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களும் மொய்க்கும் ஒரு மொழியின் மொழியில் அல்லது ஒரு சொல்லாக்கத்தில் இறுதியில் வருமா என்று பார்த்தால் அந்த அதில் எல்லா மெய்களும் வராது, சில மெய்கள் தான் வரும். உதாரணமாக நாங்கள் சொல்லுகின்ற பொழுது கசடத்தப்பெற என்ற வள்ளினமைகள் இருக்கிறது. இந்த வள்ளினமைகள் ஆறும் மொழிக்கு இறுதிகள் வருவது இல்லை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது என்ன, கஞன நமன. அப்ப கஞன நமன என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு இங்க் அதாவது தங்கம் என்று சொல்லுகின்ற பொழுதே வருகிறேன் நகரமை. அதை தவிர ஏனைய ஐந்து மெய்களும் மொழிக்கு இறுதியில் வரும். உதாரணமாக நாங்கள் சொன்னால் உறிஞ்சி என்று சொன்னால் இஞ்சென்னா என்கின்றமை மொழிக்கு இறுதியில் வருகிறது. ஆகவே உறிஞ்சி என்பதனுடைய பொருளானது உராய்தல் அல்லது தேய்தல் என்ற கருத்துப்படுகிறது. அதே போல இன் தன்னகரம் என்று சொல்லுவோம் மூன்று சுரி நகரம். கண் என்று சொல்லுகின்ற பொழுது அது மொழிக்கு இறுதியில் வருகிறது. அதே போல வெரிந்த் என்று சொன்னால் அந்த இந்தண்ணா மொழிக்கு இறுதியில் வருகிறது. வெரிந்த் என்றால் முதுகு என்று பொருள்படுகிறது. அதே போல கூன் என்று சொன்னால் இரண்டு சுழி இன்னா மொழிக்கு இறுதியில் வருகிறது. விளங்குதோ? ஆக மாணவர்களே, இங்கு கஞனமன என்ற அந்த ஆறு மில்லின எழுத்துக்களில் நகரம் தவிர்ந்த ஏனைய ஐந்து மொழிக்கு இறுதியில் வந்தன. அடுத்து யரளவளள என்ற இடையினமைகளில் வருகின்ற அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வருவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக வாய் என்று சொன்னால் யகரம் வருகிறது, வேர் என்று சொல்லுகின்ற பொழுது ரகரம் வருகிறது, கள் என்று சொல்லுகின்ற பொழுது லகரம் வருகிறது, தெவ்வென்று சொன்னால் வகரம் வருகிறது, தெவ்வென்றால் பகைமை என்று கருத்துப்படுகிறது. அதே போல வாழ் என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்க்கை வாழ்தல் என்ற பொருளை குறிக்கிறது, வாழ் என்பதில் லகரம் வருகிறது, அவள் என்பதில் லகரம் அதாவது அதாவது கால் லகரம் வருகிறது. ஆக மாணவர்களே, இந்த யரளவளள என்ற இடையினமைகள் ஆறு மொழிக்கு இறுதியில் வரும். ஆகவே நினைவு கொள்வோம், கசடத்தப்பற மொழிக்கு இறுதியில் வராது, கஞன நமன என்பவற்றில் நகரம் தவிர்ந்த ஏனைய ஐந்து மெய்கள் வரும், அதே போல யரளவளள என்ற இடையினமைகள் வரும். ஆக மாணவர்களே, பதினோரு மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் மொழிக்கு இறுதியில் வரும். இதில் ஒரு சிறப்பு விதி என்னன்னு கேட்டா, இந்த நகரமை உரு அதாவது நாங்கள் பார்த்தோம் உறிஞ்ச் என்ற சொல்லில் பார்த்தோம் நகரம், மடது இந்த வெரிந்த் என்பதில் பார்த்தா அந்த இந்தன்னா, மடது தெவ் என்று பார்த்த அந்த இவ் ஆகிய மெய்கள் தற்காலத்தில் அதாவது பழந்தமிழில் தான் கையாளப்பட்டிருக்கிறது. தற்கால தமிழிகள் தமிழில் இவைகள் பயன்படுவது குறைவு. ஆனால் விதிவிலக்காக விஜயகாந்த் ரஜினிகாந்த் போன்ற சொற்களில் இந்த நகரத்தை அதாவது அந்த வெரிந்தில் வந்த அந்த நகரத்தை அவர்கள் எழுதுவதும் ஒரு வழக்கமாக காணப்படுகிறது. ஆகவே இதனை நினைவு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நினைவுபடுத்துகின்றே, கசடத்த பெற மொழிக்கு இறுதியில் வராது, அதே போல நகரம் தவிர்ந்த ஏனைய மெல்லின எழுத்துக்களும் யரள வரல இடையின எழுத்துக்களுமாக பதினோரு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வருகிறது. சிறப்பு விதியாக நாங்கள் தற்காலத்தில் இந்த நகரம் நகரம் வகரம் தற்கால வழக்கத்தில் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை, பழந்தமிழில் மொழிக்கு இறுதியில் வந்தன என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ஆக மாணவர்களே, இன்னும் சிறப்பான ஒரு குறிப்பினை நான் இந்த இடத்தில் அடையாளப்படுத்திக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த கசடத்தப்பற என்பது மொழிக்கு இறுதியில் வராதென்று நான் கூறியிருந்தேன். உண்மையில் அவர் தமிழ் மொழியில் வராது, ஆனால் தற்காலத்தில் பிற மொழி சொற்களை சொல்லுகின்ற பொழுது இவைகளும் மொழிக்கு இறுதியில் வருவதை நாங்கள் என்ன சிறம் பார்க்கின்றோம். உதாரணமாக ஈராக் கேக் போன்ற சொற்களில் பாருங்க, அங்கு ககரம் மொழிக்கு இறுதியில் வருகிறது. அதே போல சகரத்தை எடுத்துக்கொண்டா பாருங்க, டோர்ச் என்று சொன்னால் அங்கு சகரம் மொழிக்கு இறுதியில் வருகிறது. மற்றது டேவிட் என்று சொல்லுகின்ற பொழுது தகரம் ஒழுக்கி இறுதியில் வருகிறது. அதே போல சிந்துபாத் என்று நாங்கள் சொன்னால் தகரம் ஒழுக்கி இறுதியில் வருகிறது. ஜோசப் என்று சொன்னால் பகரம் ஒழுக்கி இறுதியில் வருகிறது. கரட் என்று சொன்னால் தகரம் ஒழுக்கி இறுதியில் வருகிறது. ஆக ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும், கசலதபர என்பன மொழிக்கு இறுதிகள் வராது. ஆனால் இவைகள் தற்கால வழக்கத்தில் பிறமொழி சொற்களை கூறுகின்ற பொழுது அல்லது வேற்றுமொழி சொல்லாக்கத்தின் போது மொழிக்கு இறுதியில் வருவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே நாங்கள் இன்னொரு பாதம், இந்த இங் என்ற மெய்யும் அதாவது நகர மெய்யும் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. இது சில இடங்களினுடைய பெயரோ அல்லது நபர்களினுடைய பெயரையோ தற்கால வழக்கத்தில் சொல்லுகின்ற பொழுது வருகிறது. உதாரணமாக மாவோ சேதுங், ஹாங்காங் போன்ற இடம், அதே போல நபர் பெயரை சொல்லுகின்ற பொழுது இவைகள் வருவதை நாங்கள் பார்த்தோம். இவ்வாறுதான் முதல்நிலை எழுத்துக்கள் இறுதிநிலை எழுத்துக்களை நாங்கள் என்ன செஞ்சிடும் பார்த்திருந்தோம் பிள்ளைகிறது. இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது இடைநிலை மெய்மயக்கம். அதாவது இடைநிலை மெய்மயக்கம் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்த்துக் கொள்வோம். மாணவர்களே, மொழிக்கு இடையில் வருகின்ற மெய்யெழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று வருவது சேருவதுதான் இடைநிலை மெய்மயக்கம். மொழிக்கு இடையில சில மெய்யெழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவதுதான் என்னவாம் இடைநிலை மெய்மயக்கம் என்று சொல்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் பார்ப்போம், அக்கா என்று சொன்னால் பாருங்க இக்கண்ணா என்கிற ஒரு மெய் இருக்கிறது. அப்ப அதை அடுத்து கா, அப்ப கூட்டல் ஆ, அப்ப அடுத்தடுத்து இக்கண்ணா என்ற மெய் வந்திருக்கிறது. ஆக மொழிக்கு இடையில் இங்கு மெய்கள் வந்திருக்கிறது. அதே போல நாங்கள் இன்னும் ஒரு பந்து என்ற சொல்லை எடுத்துக்கொள்ள இந்து வந்திருக்கிறது. இந்த அடுத்து இத் கூட்டல் ஊ இத் வந்திருக்கு, அப்ப இந்தும் இத்தும் வந்திருக்கிறது. இப்படி மொழிக்கு இடையில் வருகின்ற மெய்யெழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவதுதான் என்ன இடைநிலை மெய்மயக்கம். இந்த இடைநிலை மெய்மயக்கத்தை பிரதானமாக இரண்டு வகையில் எடுத்துவோம். ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், மற்றது வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொல்வார்கள். உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொன்னால் பிள்ளைகளை ஒரு மெய்யெழுத்து தன்னோடு தான் சேர்ந்து வருவதுதான் என்னமாம் உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்வார்கள். மச்சான் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் அங்கு முதலாவது பாருங்க மச்சான் இச்சன்னா என்கிற ஒரு மெய் இருக்கிறது. அதே போல சா என்பது அடுத்து வருகிறது. அதை நாங்கள் பிரித்த இச் கூட்டல் ஆ ஆக பாருங்க அடுத்தடுத்து ஒரு இச்சன்னா வந்திருக்கிறது. இப்படி ஒரு மெய் எடுத்து தன்னோடு தான் சேர்ந்து வருவதுதான் உடல்நிலை மெய் மயக்கம். அதுக்கு நாங்கள் பட்டம், அத்தை, அக்கா, மச்சால், அண்ணன் போன்ற சொற்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு சான்றாக சொல்லலாம். ஆகவே எங்களுக்கு 18 மெய் எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 18 எழுத்துக்களும் தன்னோடு தான் சார்ந்து வருமா என்று பார்த்தால் வராது. இதில் குறிப்பாக பிள்ளைகளே இந்த 18 மெய் எழுத்துக்களில் ரகரம், அதே போல லகரம், தமிழுக்கு வருகின்ற அந்த மவ்வல் சிறப்பு லகரம், சரிதான், வேரில் வருகின்ற லகரம், மற்றது தமிழ் என்பதில் வருகின்ற அந்த லகரம், இந்த ரெண்டையும் தவிர 18 மெய் எழுத்துக்களில் இது ரெண்டையும் தவிர ஏனைய 16 மெய் எழுத்துக்களும் மொழிக்கு இடையில் தன்னோடு தான் சேர்ந்து வரும். ஆகவே உடனடியாக இது ரெண்டையும் தவிர ஏனைய 16 மெய் எழுத்துக்களும் உடனடியாக வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் பார்த்தா ககரமை மொழிக்கு இடையில் வருவதற்கு உதாரணம் அக்கா, சகரம் வருவதற்கு உதாரணம் பாருங்க சகரம் வருவதற்கு உதாரணம் மச்சால், தகரம் வருவதற்கு உதாரணம் பட்டம், பகரம் வருவதற்கு உதாரணம் அப்பா பகரம், அதே போல வெற்றி என்று நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த ரகரமும் அதே போல அந்த லகரமும் மொழிக்கு இடையில் தன்னோடு தான் சேர்ந்து வருவது இல்லை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் சரிதானமானவர்களே. ஆனால் இதுல சிறப்பு விதி ஒன்று இருக்கிறது என்னன்னு கேட்டா, இதில் உடனடியாக மட்டும் 16 மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இடையில் உடல்நிலை மெய்மயக்கமாக வரும் என்று நாங்கள் பார்த்தோம். இதில் உடல்நிலையாக மட்டும் மயங்குமைகள் இந்த க ச த ப இந்த 4 எழுத்துக்களும் உடல்நிலையாக மட்டும் தான் மயங்கும், வேற்று நிலையாக தமிழ் மொழியில் மயங்காது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்க போறது வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்ப உங்களுக்கு நினைவிருக்கும், அப்ப வேற்றுநிலை மெய்மயக்கமாக இருந்தால் என்னவாக இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்தால், சொற்களுக்கு இடையில் வருகின்ற மெய்யெழுத்தான தான் அல்லாத வேறொரு மெய்யோடு சேர்வது வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இப்ப நீங்கள் நினைவு கொள்ளணும், ஆக வேற்றுநிலை மெய்மயக்கமாக மட்டும் வருகின்ற மெய்களாக ரகரம் மற்றது லகரம் ஆகிய இரண்டு மெய்களும் என்ன செய்யும் வேற்றுநிலை மெய்மயக்கமாக மட்டும் வரும். உதாரணமாக நாங்கள் சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகளே, இப்ப 18 மை எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 18 மை எழுத்துக்களில் க ச த ப இது நாளும் உடனடியாக மட்டும்தான் மயங்கும், வெற்றி நிலையாக மயங்குமா? மயங்காது. ஆக 18 மை எழுத்துக்கள் நாளை கழிச்சால் 14 மை எழுத்துக்கள் வேற்று நிலை மெய் மயக்கமாக வருகிறது. உதாரணமாக நாங்கள் சொல்வோம் பந்து. அப்ப இன்ற மெய்யை எடுத்து இக்கூட்டல் ஊ இத்தன்னா வருகிறது. இது ஒரு வேற்று நிலை மெய் மயக்கமாக நாங்கள் கருதுவோம். அதே போல அன்பு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னன்னா இருக்கிறது. அதை அடுத்து இக்கூட்டல் ஊ இப்பண்ணா வருகிறது. ஆகவே ஒரு மெய் வேறொழு இப்ப இன்னண்ணாங்கிற மெய் இப்பண்ணாவோட மயங்கிறது. அதே போல வெட்கம் என்று சொல்லுகின்ற பொழுது இட்டன்னா இக்கண்ணாவோட மயங்குது. சொற்கள் என்று சொன்னா இற்றன்னா இக்கண்ணாவோட மயங்குது. அதே போல மஞ்சள் என்று சொல்லுகின்ற பொழுது இஞ்சன்னா இச்சன்னாவோட மயங்குது. இதுதான் வெற்றி நிலை மயமயக்கமாக இருக்கிறது. ஆக எங்களுடைய 18 மை எழுத்துக்களில் கசத்தப்பா என்ற 4 மெய்களை தவிர ஏனைய 14 மெய் எழுத்துக்களும் வெற்றி நிலை மெய்மயக்கமாக வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் அந்த ரகரம் மற்றது லகரம் இவைகள் ரெண்டும் வெற்றி நிலையாக மட்டும்தான் மயங்கும் என்பதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அவைகளுக்கு உதாரணமாக சார்பு என்று சொன்னால் பாருங்கோ இர் இப்போட மயங்குது. வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இல் இவ்வோட மயங்குறது. மீண்டும் புறக்க நினைவுபடுத்தி விடுகின்றே வெற்று நிலைமை மயக்கம். சொற்களுக்கிடையில் வருகின்ற மெய்யானது தானல்லாத வேறொரு மெய்யோடு சேர்ந்து மயங்குவது வெற்றி நிலை மெய்மயக்கம் எனப்படும். 18 மெய் எழுத்துக்களை கசத்தப்ப என்று 4 மெய்களையும் தவிர ஏனைய எல்லா மெய்யெழுத்துக்களும் வெற்றி நிலை மெய்மயக்கமாக வருகிறது. இவற்றில் ரகரம் அதே போல லகரம் இவைகள் இரண்டும் வெற்றி நிலையாக மட்டும்தான் மயங்கும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஆக மாணவர்களே, சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. நான் ஏழவே சொன்னேன், கசத்தப்ப என்ற எழுத்துக்கள் மெய்கள் உடனடியாக மட்டும்தான் மயங்குது. ஆனால் தமிழில் வந்து சேர்ந்த பிறமொழி சொற்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கசத்தப்பையும் உடனடியாக மட்டும் மயங்கும் மெய்கள் என்று கூறிய அந்த கசத்தப்பையும் வெற்றி நிலையாக மயங்குவதற்கான சில சான்றுகள் இருக்கிறது. உதாரணமாக பக்தி. அப்ப நாங்கள் அக்கா என்பது உடனடியாக மட்டும் மயங்கின என்ற மெய், பக்தி என்பதில் இக் இத் ஆகிய இரண்டு மயங்கிறது. பகவத்கீதை ஆகவே இங்கு இத் இக்கோட மயங்கிறது. ஆத்மா என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் இத் இம்மோட மயங்குகிறது. சப்தம் என்பதை எடுத்துக்கொண்டால் இப் இத்தோட மயங்கிறது. ஆகவே பிறமொழி சொல்லாக்கத்தினுடைய கலப்பின் காரணமாக இந்த கசத்தப்ப ஆகிய எழுத்துக்களும் உடனடியாக மட்டும் மயங்கும் என்று கூறிய எழுத்துக்களும் தற்காலத்தில் வெற்றி நிலையாக மயங்குவதை நாங்கள் பார்க்க முடிகிறது என்று நினைவில் கொள்ளுங்கள். அடுத்து இதில் சிறப்பு விதியாக 3 மெய்கள் மயங்குவது. ஆக மாணவர்கள், சொற்களுக்கிடையில் அடுத்தடுத்து 3 மெய்கள் மயங்குகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் வாழ்ந்தான் என்பதை எடுத்துக்கொள்ளுங்களே. ஆக இங்கு இல் என்பது முதலாவது மெய், அதே போல இந்த் இந்த் என்பது இரண்டாவது மெய், அதை அடுத்து தா இருக்கு, இத் கூட்டல் ஆ. ஆகவே இங்கு இல் இந்த் இத் அடுத்தடுத்து வந்திருக்கிறது. இதுதான் 3 மெய்கள் மயங்குகிற சந்தர்ப்பம். ஆக சொற்களுக்கிடையே இந்த 3 மெய்கள் மயங்குகிற சந்தர்ப்பம் இருக்கிறது. அவ்வாறு மயங்குகின்ற பொழுது முதலாவது மெய்யாக எங்களுக்கு ரகரம், அதாவது வேரில் வருகின்ற அந்த ரகரம், அதே போல யகரம் மற்றது தமிழில் வருகின்ற லகரம், இவைகளில் ஒன்று இந்த மூன்றில் ஒரு எழுத்து எங்களுக்கு வர வேண்டும். உதாரணமாக பாய்ந்தான் என்பதில் நாங்கள் பார்த்தால் அங்கு ஈ இந்த் இத் என்ற 3 மெய்கள் மயங்குவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. சந்தர்ப்பம் என்பதை பார்த்தால் இர் இப் இப் என்ற 3 மெய்கள் மயங்குகிற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. வாழ்ந்தான் என்பதில் இல் இந்த் இத் ஆகிய 3 மெய்கள் மயங்குகிற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே மாணவர்களே, 3 மெய்கள் மயங்குகின்ற பொழுது முதலாவது மெய்யாக யகரம் ரகரம் லகரம் ஆகியவற்றில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். நல்லது மாணவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த பகுதியானது முதல்நிலை எழுத்துக்கள் அவற்றின் உயர் முதல்நிலை மெய் முதல்நிலை என்பதை பார்த்தோம். இறுதி நிலை எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் உயிர் இறுதி நிலை மெய் இறுதி நிலை என்பதை நாங்கள் பார்த்தோம். இடைநிலை மெய்மயக்கத்தில் நாங்கள் உடல்நிலை மெய்மயக்கம் வெற்றி நிலை மெய்மயக்கம் இரண்டையும் நாங்கள் பார்த்திருந்தோம். செல்வங்களே, நீங்கள் சில குறிப்புகளை எழுது, சில சொற்களை நீங்கள் இதனை கேட்டு நீங்கள் எழுதுவதன் மூலம் மட்டும்தான் இதனை நாங்கள் நினைவு கொள்ள முடியும். அது அல்லாத சந்தர்ப்பத்தில் எங்களால் இக்காலத்திலும் இதனை நினைவு கொள்வது கடினம். ஆகவே எங்களில் இருக்கின்ற சொற்களஞ்சியங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதில் உட்புகுத்த வேண்டும். ஔவை சொல்லுவ அழகாக ஒரு பாடல் வரியை ஔவை பாட்டி சொல்வார், நீரளவையாகுமா நீராம்பல் கற்ற நூலளவையாகுமா நுண்ணறிவு. அதாவது நீரினுடைய ஆழம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதனுடைய ஆழத்தை பொறுத்து அந்த ஆம்பளினுடைய தண்டு போகுமா, அவன் தாமரையினுடைய தண்டு ஆழமாக போகுமா. அதே போல நூலளவையாகுமா நுண்ணறிவு, நாங்கள் எவ்வளவு நூலை கற்கின்றோமோ அதன் அடிப்படையிலே எங்களுடைய நுண்ணறிவு பெருகும். ஆகவே நீங்கள் நூல்களை வாசிப்பது மூலம்தான் உங்களுக்கு சொற்களஞ்சியங்கள் அதிகமாக இருக்கும். சொற்களஞ்சிய விருத்தி பெற்ற ஒருவனால் இவ்வாறான இடைநிலை மயமாக்கமோ வெற்றிநிலை மயமயக்கமோ உடல்நிலை மயமாக்கமாக இருக்கலாம், முதல்நிலை இறுதிநிலை எழுத்துக்களாக இருக்கலாம், அதனுடைய விதிகளை வச்சு பல உதாரணங்களை எங்களால் காட்ட முடியும். ஆகவே மாணவர்களே, சிறந்த முறையில் நீங்கள் ஒரு சிறந்த வாசிப்பாளனாக மாறுங்கள். அப்பொழுதே எங்களுக்கு உலகத்தை வெல்லக்கூடியவர்களாக நாங்கள் நினைச்சுவோம் மாறுவோம். நல்லது பிள்ளைகளே, எங்களுடைய அடுத்த தலைப்புக்குள் நாங்கள் போவோம். எங்களுடைய இரண்டாம் பருவத்தில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு இலக்கண பகுதி தான் இந்த அடைகள். அடைமொழிகள் என்றால் என்ன? ஒரு பெயர் சொல்லையோ அல்லது விடை சொல்லையோ விசேடித்து வருவது அல்லது சிறப்பித்து வருவதுதான் என்னவா அடைமொழிகளாக காணப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் சொன்னால் இந்த அடைமொழிகளை பிரதானமாக நாங்கள் இரண்டு வகைப்படுத்துவோம், ஒன்று பெயரடை மற்றது விடையடை. இப்ப பாப்போம் பெயரடை என்றால் என்ன. ஒரு பெயர் சொல்லை விசேடித்து வருவதுதான் என்ன பெயரடை என்று பொருள்படுகிறது. உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் அழகிய வீடு. ஆக வீடு என்ற ஒரு பெயர் சொல்லை அழகி என்ற சொல் விசேடித்து வருகிறது. இது ஒரு இது ஒரு அடைமொழியாக இருக்கிறது. ஆக அந்த பையன் ஓடினான் என்ற சொல்லில் பாருங்க, அந்த சிறிய பையன் ஓடினான். ஆக அந்த பையன் என்ற சொல்லை சிறிய என்ற சொல் அடை விசேடித்து வருகிறது. ஆகவே இந்த சிறிய என்பதும் அடைமொழி. ஆக மாணவர்கள், இப்படி பெயர் சொல்லை விசேடித்து சிறப்பித்து வருவது பெயரடையாக நாங்கள் கொள்வோம். ஆக இந்த பெயரடைய பிரதானமாக நாங்கள் இரண்டு வகை விடுத்துவோம், ஒன்று தனிப்பெயரடை மற்றது ஆக்கப்பெயரடை. தனிப்பெயர பெயரடை என்று சொல்லுகின்ற பொழுது மற்றது ய என்ற இரண்டு விகுதிகளை கொண்டது. உதாரணமாக நல்ல பையன், நல்ல பையன். ஆக பையன் என்ற சொல்லை விசேடித்து வருவது என்ன நல்ல. அப்ப நல்ல என்ற சொல்லினுடைய அந்த அடைமொழியினுடைய விகுதி என்ன அ. ஆக என்ற விகுதி பெற்றிருந்தால் அது தனி பெயரடை. அதே போல வாடிய மரம், அப்ப மரம் என்ற சொல்லை விசேடித்து வருவது வாடிய. ஆக அந்த வாடிய என்பதனுடைய விகுதி என்ன ய என்ற விகுதி. ஆக விளங்கிக் கொள்ள வேண்டும் ய என்ற விகுதிகள் பெற்று வருமாய் அது தனி பெயரடை. இரண்டாவதாக நாங்கள் ஆக்கப்பெயரடை பார்ப்போம். ஆக்கப்பெயரடை என்றால் என்ன, அதாவது ஆன உள்ள. அப்ப பெயர் சொல்லை விசேடித்து வருகின்ற அடைமொழிகளில் ஆன உள்ள என்ற இரண்டு விகிதங்கள் பெற்று வருமாயில் அதுவே ஆக்கப்பெயரடை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் சொன்னால் பாருங்கோம், இனிமையான பாடல் என்று சொன்னால் அங்கு இனிமையான, அப்ப பாடல் என்பது இனிமையான என்று சொல்ல அலங்கரித்து வருகிறது. ஆகவே இனிமை அங்கு இனிமையான என்ற அடைமொழியினுடைய விகுதி ஆன. அதே போல அருமையான பையன், அதே போல பண்பான மாணவன். ஆக இந்த இடத்தில் பெயர் சொற்களை எல்லாம் விசேடித்து வருகின்ற அடைமொழிகளில் ஆன என்ற விகுதி பெற்றிருக்கிறது. ஆக அதே போல உள்ள என்ற விகுதிகள் பெற்று வருவதும் இந்த ஆக்கப்பெயரடை தான். பாருங்க, இனிமையுள்ள மாணவன், உண்மையுள்ள மாணவன், பண்புள்ள பையன் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு அந்த பெயர் சொற்களை விசேடித்து வருக இனிமையுள்ள பையன் என்று சொல்லுகின்ற பொழுது பையன் என்ற பெயர் சொல்லை விசேடித்து வருகின்ற இனிமையுள்ள என்ற அடைமொழி உள்ள என்ற விகுதி இருப்பதை நாங்கள் அறிய முடிகிறது. ஆகவே இந்த பெயரடைகளை தனிப்பெயரடை ஆக்கப்பெயரடை என்று இரண்டு வகையா பிரிப்போம். அப்ப தனிப்பெயரடை என்பது அ, பெயரடை என்பது அ என்ற விகுதிகளை பெற்றிருப்பது. அதே போல ஆக்கப்பெயரடை என்பது ஆன உள்ள என்ற விகுதிகளை பெற்றிருப்பது. அது அதே போல மாணவர்களை இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது வினையடை. வினையடை என்றால் என்ன, வினை சொல்லினுடைய அல்லது வினை சொல்லின் பண்பை உணர்த்துவது வினையடையாகும் அல்லது வினை சொல்லை விசேடித்து வருவது வினையடையாகும். உதாரணமாக புகைவண்டி வருகிறது, இது சாதாரணமாக ஒரு தொடர். இப்ப பாருங்க, புகைவண்டி வேகமாக வருகிறது, அங்கு வருகிறது என்ற வினை சொல்லை வேகமாக என்ற சொல் விசேடித்து வருகிறது, அதுவே அதை சிறப்பித்து வருகிறது. ஆக வேகமாக என்பது ஒரு வினையடை. இந்த வினையடையை நாங்கள் பிரதானமாக என்ன செய்வோம், இரண்டு வகைப்படுத்துவோம். ஒன்று தனி வினையடை, மற்றது இரண்டு ஆக்க வினையடை அல்லது கூட்டு வினையடை. தனி வினையடை என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது வினை சொல்லுக்கு முன்னால் ஒரு அடிக்கடி அங்கு நேற்று அருகில் காலையில் முன்னால் முதலிய தனி சொற்கள் வரும், ஒரு தனி வினையடைகள் வரும், அதுதான் தனி வினையடை என்று நாங்கள் சொல்லும். உதாரணமாக நான் நண்பனுடன் கதைத்தேன், இதை நான் நண்பனுடன் நேற்று கதைத்தேன். அப்ப கதைத்தேன் என்ற வினை சொல்லுக்கு முன்னால் நேற்று என்பது வந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு தனி வினையடை. அதே போல இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்த்தோம், நான் அந்த மரத்தின் அருகில் நின்றேன். ஆகவே நின்றேன் என்ற சொல்லுக்கு முன்னால் அருகில் என்பது வந்திருக்கிறது. ஆகவே அது அருகில் என்பது ஒரு தனிவினை அடை. ஆகவே நேற்று இன்று நாளை பிறகு காலையில் உள்ளே முன்னர் அடிக்கடி என்று வருவதெல்லாம் தனிவினை அடைகளாக என்று வினை சொல்லுக்கு முன்னால் என்று வருவதெல்லாம் தனிவினை அடைகளாக அமைகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல மாணவர்களே, கூட்டு வினை எடை அல்லது ஆக்க வினை எடை என்று சொல்வார்கள். இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது? ஆக வினை சொல்லை சிறப்பித்து வருகின்ற அந்த அடைமொழிகள் ஆக மற்றது ஆய் என்ற விகுதிகளை பெற்று வருமாயின் அதுவே கூட்டு வினை எடை அல்லது ஆக்க வினை எடை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் சொன்னால் பாருங்கோ, உயரமாக வளர்ந்தது. வளர்ந்தது என்ற சொல்லுக்கு முன்னால் வந்திருக்கின்ற உயரமாக என்பது ஒரு வினை அடைமொழி. ஆக பாருங்க, ஆக என்ற விகுதி பெற்றிருக்கிறது. அதே போல எளிமையாக பேசினான், அப்ப பேசினான் என்ற சொல்லுக்கும் சொல்லை விசேடித்து வருவது எளிமையாக, அது ஆக என்ற விகுதிகள் பெற்றிருக்கிறது. அதே போல இன்னும் ஒன்று பாருங்க, அருமையாக பாடினான். ஆக பாடினான் என்ற சொல்லுக்கு முன்னால் அருமையாக என்பது இருக்கிறது. ஆகவே அந்த அடைமொழி ஆக என்ற விகுதி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த ஆக விகுதி பெற்றிருப்பதனால் அதனை நாங்கள் என்ன செய்வோம், கூட்டு வினை அடை என்று சொல்லுவோம். அதேபோல ஆய் என்ற விகுதி பெற்று வருமாயின் அதுவும் கூட்டு வினை அடையாக இருக்கிறது. பாருங்க பாருங்க, எளிமையாய் பேசினான், அருமையாய் நடந்து கொண்டான் நடந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு வினை சொல்லுக்கு முன்னால் வருகின்ற எளிமையாய் அருமையாய் என்பன என்ற அடைமொழிகள் எல்லாம் ஆய் என்ற விகுதி பெற்று இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடிகிறது. ஆக மாணவர்களே, நாங்கள் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். இப்போ எங்களுக்கு கூட்டு வினை அடையை காண்பது எப்படி, ஆக ஆய் என்ற விகுதிகள் பெற்றிருப்பேன் அதுவே கூட்டு வினை அடையாக வருகிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஆக இன்றைய தினத்தில் நாங்கள் அந்த அடைமொழிகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கணும். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அடைமொழிகள் என்பது பெயரையும் அல்லது வினையையும் சிறப்பித்து விசேடித்து வருவது அடைமொழிகள் ஆகும். பெயர் சொல்லை விசேடித்து அந்த அடைமொழிகளை இரண்டு வகைப்படுத்துறோம், பெயரடை வினையடை. பெயரடை என்பது பெயர் சொல்லை விசேடித்து வருவது பெயரடை, அதன் இரண்டு வகைப்படுத்துறோம், தனிப்பெயரடை ஆக்க பெயரடை என்று. தனிப்பெயரடை என்பது என்ற விகுதிகள் பெற்று வருவது தனிப்பெயரடையாக இருக்கிறது. ஆன உள்ள என்ற விகுதிகள் பெற்று வருவது ஆக்கப்பெயரடையாக அமைகிறது. அடுத்து வினையடை, வினை சொல்லினுடைய பண்பு விசேடித்து வருவது வினையடையாகும். உதாரணமாக நாங்கள் வினையடையை இரண்டு வகைப்படுத்துவோம். உதாரணமாக தனி வினையடை, ஆக்க வினையடை அல்லது கூட்டு வினையடை. அப்ப தனி வினையடை என்பது அடிக்கடி, நேற்று, இன்று, நாளை, பிறகு, காலையில், உள்ளே, முன்னர் போன்ற சொற்கள் வினை சொல்லுக்கு முன்னால் வந்தால் அது தனி வினையடையாக கருதப்படுகிறது. அதே போல ஆக்க வினையடை அல்லது கூட்டு வினையடை எப்படி இடங்காண்பது, ஆக மற்றது ஆய் என்ற விகுதிகளை பெற்று வருமாயின் அதுவே தனி வினையடை அல்லது கூட்டு வினையடை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆக மாணவர்களை, இவ்வாறு அடைமொழிகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நாங்கள் பெற்றிருந்தோம். அடுத்து வேற்றுமைகள். வேற்றுமை என்றால் என்ன என்பதை மற்றும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வேற்றுமை என்பது, முதல் வேற்றுமை என்றால் என்னென்று விளங்கிக் கொள்வோம். வேற்றுமை என்பது உள்ள பெயர் சொல்லினுடைய பண்பை, அதாவது வேற்றுமை என்பது ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை இலக்கண துளிப்பாட்டை வேறுபடுத்துவது வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நினைவுபடுத்துகின்ற, வேற்றுமை என்றால் என்ன, பெயர் சொல்லினுடைய இலக்கண தொழிற்பாட்டை அல்லது இலக்கண வேறுபாட்டை வெளிப்படுத்துவது வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பார்த்துக் கொள்ளுங்கோ, ராமன் கண்ணனை அடித்தான். இந்த தொடரில் ராமன் என்பது எழுவாய், கண்ணனை, அப்ப கண்ணன் என்ற சொல் ஐ என்ற வேற்றுமை உறுப்பு என்று செயற்படு பொருளாக வந்திருக்கிறது. அடித்தான் என்பது பயனடையாக இருக்கிறது. ஆனால் இப்ப பாருங்கோ, இங்கு ஐ என்ற வேற்றுமை உறுப்பு ஏற்ற கண்ணன் செய்யப்படும் பொருளாக இருக்கின்றான். இதில் அடித்தவன் ராமன், அடி வாங்கினவன் கண்ணன். இப்ப இந்த வாக்கியம் மாறுகிறது. இந்த வாக்கியம் பாருங்க, இப்படி நாங்கள் இதனை வேறு விதத்தில் நாங்கள் மாற்றினால், கண்ணன் ராமனை அடித்தான். இப்போது அங்கு ராமன் என்பதும் முதல் வாக்கியத்தில் எழுவாயாக இருந்தவன் வேற்றுமையுறுப்பு ஏற்றதனால் இங்கு செயற்படு பொருளாக மாறிவிட்டான். அதே போல முதல் வாக்கியத்தில் வேற்றுமையுறுப்பு ஏற்று செயற்படு பொருளாக இருந்த கண்ணன் இரண்டாவது வாக்கியத்தில் எழுவாயாக மாறிவிட்டான். எளிமையாக சொன்னால், அங்கு ராமன் அடித்தான், இங்கு கண்ணன் அடிக்கின்றான். அங்கு கண்ணன் அடி வாங்கினவனாக இருக்கின்றான், இங்கு ராமன் அடி வாங்கிறவனாக இருக்கின்றான். ஆகவே பாருங்கோ, இப்ப இந்த பெயர் சொல்லினுடைய அந்த இலக்கண தொழிற்பாட்டை வேறு இந்த வேற்றுமை உறுப்பை என்ன செய்து வேறுபடுத்துகிறது. ஆக எழுவாயாக இருந்தவனை செயற்படு பொருளாக மாற்றிவிட்டது. செயற்படு பொருளாக இருந்தவனை அந்த வேற்றுமை உறுப்பு நீங்குகிற பொழுது அவன் எழுவாயாக மாறிவிட்டான். இதுதான் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. பிள்ளைகளே, இந்த வேற்றுமை எட்டு வகைப்படுத்தப்படுகிறது. அந்த எட்டு வகை பற்றியும் அதனுடைய உறுப்புகள் பற்றியும் அடுத்து வருகின்ற வகுப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் காண்போம். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சரவணமுத்து காளிதாசன், பந்து விவேகானந்தா, தமிழ் மகா வித்தியாலயம். இந்த அரிய வாய்ப்படை எமக்கு வழங்கிய பண்டாரவளை கல்வி பணி பண்டாரவளை வளையத்தினுடைய உதவி கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், உவா சமூக வானொலியினுடைய சகல உறுப்பினர்களுக்கும், தமிழ் கல்வி பணிமனை மற்றது தமிழ் கல்வி அமைச்சி உவா தமிழ் கல்வி பிரிவு கல்வி பிரிவு ஆகியவற்றுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.